நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பல் மருத்துவ பிரிவின் உதவி பேராசிரியர் டாக்டர் அருணா காவேரி அவர்கள் பல் மருத்துவம் பற்றியும் வாய் நலம் குறித்தும் பல தகவல்களை வழங்க நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பல் மருத்துவத்துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரியும் மருத்துவர் காவேரி பேசுகிறேன்.
மேடம், இப்போ இந்த பல் மருத்துவத்தில் பல்லுக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம், அதை பற்றி கொஞ்சம் விரிவான வகையில் சொல்லுங்கள் மேடம்.
பல் மருத்துவம் என்பது பல்லை மட்டும் சார்ந்ததில்லை, அது வந்து வாய் நலம், பல்லுடைய மற்ற பகுதிகள், அதாவது ஒரு நாக்காக இருக்கட்டும், இல்லை கன்னங்களாக இருக்கட்டும், ஈறுகள், பல்லை தாங்கியிருக்க அந்த ஈறுகளாக இருக்கட்டும், இது மொத்தமாகவே சேர்ந்து நம்ம வந்து வாய் நலம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பற்களை பொறுத்து இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் முக அழகு, இப்போ வந்து ஒருத்தரோட பல் மாறுனுச்சுன்னா பார்த்தீங்கன்னா பல் போனால் சொல் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பல் போய்விட்டது என்றால் அந்த முகப்பொழிவு, அந்த அழகு வந்து மாறிவிடும். அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, இருதய நோய், சிறுநீரக நோய், இது எல்லாமே வந்து இப்போ வாயில் கிருமி இருக்குது, நிறையா வந்து சொத்தைப்பற்களோ அல்லது ஈறு நோய் உடைய ஒரு பல் இருக்குது அப்படின்னா அதனுடைய கிருமிகள் வந்து இரத்தத்தில் போய் கலந்து சிறுநீரக பாதிப்பு, இருதய பாதிப்பு ஆகியவற்றை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பல் அப்படின்னு நம்ம வந்து தனிப்பட்டு பிரித்து பேசிட முடியாது. பல் மருத்துவம் என்பது இந்த ஒட்டுமொத்த உடலுடன் அதனுடைய நலனுடன் சம்மந்தப்பட்ட ஒன்று.
ஏன்னா இப்போ வந்து இந்த பல் வந்து ஆரோக்கியமாக நல்ல நிலையில் இருக்க வரைக்கும் அது நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கும். அதில் வந்து ஏற்படக்கூடிய அந்த சொத்தை பல் ஏற்படக்கூடிய பிரச்சனை, அதோடு இல்லாமல் வந்து ஈறு நோய் அப்படிங்கிற வகையில் இருக்கிறது, இதுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து சரி பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது, அதை பற்றி விரிவாக சொல்லுங்களேன்.
அதாவது சொத்தைப்பல், அதாவது பொதுமக்கள் எங்கள்கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பூச்சிப்பல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாங்கள் வந்து அந்த வார்த்தையை சொல்லாதீங்க, ஏன்னா பூச்சி எடுக்கிறோன்னு சொல்லி நிறைய இடத்துல ஏமாந்துட்டுலாம் வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப இன்ஃபெக்ஷன் அதிகமாகிட்டு முகமெல்லாம் வீங்கி போய் அப்படி வருவாங்க. அதனால் அந்த பூச்சி எடுக்கிறதுங்கிற வார்த்தை வந்து ஒரு தவறான வார்த்தை, உள்ள பூச்சியெல்லாம் இருக்காது, அது வந்து சொத்தைப்பல். இப்போ எப்படி வந்து ஒரு மரம், ஒரு மாமரம் வந்து சொத்தை விழுந்து அரிச்சிட்டு போணுச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான், ஒரு ஆசிட்னால கிருமி உண்டாக்குற ஒரு ஆசிட்னால பல்லு அரிச்சிக்கிட்டு போகும், அவ்வளோதான். அது வந்து பல்லுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பற்குள்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே நரம்பு இருக்கும். இந்த சொத்தைப்பல் போய் நரம்பை போய் தொடும்பொழுது தான் பயங்கரமான வலி, வீக்கம் ஆகியவற்றெல்லாம் வரும். இது வந்து சிறு வயதில் பார்த்தீங்கன்னா பால் பல்லில் அதிகமான சொத்தைப்பல், எல்லா குழந்தைங்களும் அந்த இனிப்பு இதெல்லாம் சாப்பிட்றதுனால வரும். ரொம்ப பிறந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பால் பாட்டில் வந்து அப்படியே வாயில் விட்டுருவாங்க, ஃபீடிங் பாட்டில் கேரிஸ், நர்சிங் பாட்டில் கேரிஸ்னு சொல்லுவோம். அந்த வாயை வந்து நைட்டு தொடச்சு விட மாட்டாங்க, அல்லது பால் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு வெந்நீர், இதை ஆற வச்சு வெந்நீர் அந்த பால் பாட்டிலே கொடுக்கலாம், அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அப்போ முன்னாடி இருக்க நாலு பல்லு சொத்தையாயிரும், சொத்தையாயி அப்படி நுணுங்கி கொட்டிடும். பேரண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட ரொம்ப வந்து ஆன்ஷியஸாக பல்லெல்லாம் போயிருச்சே எப்போ முளைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து பால் பல், பால் பல்ல வர சொத்தைகள் வந்து விழுந்து முளைச்சி நல்ல பல்லாக வந்துடும். ஆனால் இந்த நல்ல பல் எப்போ முளைக்கும், பெரியவங்களுக்குள்ள பல் வந்து ஆறு வயசில் முளைக்கும், அதுக்கப்புறமா பல் பற்களை வந்து பாதுகாப்பது மிக அவசியம். ஆறு வயசில் ஒரு மோலார் முளைக்கும், 12 வயசில் ஒரு கடவாப்பல் முளைக்கும், அதெல்லாம் நல்லா சுத்தமாக வச்சுக்கணும். அப்படி சின்னதாக சொத்தை வந்ததுன்னா ஆரம்பத்திலே போய் அதை வந்து ஒரு பல் மருத்துவரிடம் போய் நல்லா சரி செய்து அந்த பற்குழியை அடைத்து கொண்டார்களானால் அது ஓரளவு ரொம்ப மோசமாகாமல் தடுக்கலாம். இல்லைன்னா அப்படியே அரிச்சிட்டு போயிடும், அப்புறம் பல் வந்து மேலே இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு பெரிய மூஞ்செல்லாம் ஆப்சஸ் ஆகிற அளவுக்கு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஈறுநோய், ஈறுநோய்ங்கிறது ஒரு 40 வயசுக்கிட்ட தான் ஆரம்பிக்கும். இந்த பற்சொத்தை என்பது ஆரம்ப காலகட்டத்திலே ஆரம்பிச்சிடும், இந்த ஈறுநோய்ங்கிறது 35-40 வயசில் ஆரம்பிக்கும். இது பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா அது வந்து ரெண்டும் சேர்ந்து ரொம்ப அதிகமாகிடும், பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாகும். சில பேருக்கு சர்க்கரை நோயே வந்து நாங்கள் ஈறுநோயை வச்சு தான் கண்டுபிடிப்போம். இப்போ எங்கள்கிட்ட வருவாங்க, பல்லுக்கு மேலே ஒரு கட்டி மாதிரி இருக்குது, பல் ஆடுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ எடுத்து பார்த்தோம்னா பிளட் சுகர் வந்து அதிகமாக இருக்கும். நாங்கள் நிறைய வந்து பல் மருத்துவர்கள் தான் வந்து நிறைய சர்க்கரை நோயை பார்த்து கண்டுபிடிச்சி பொது மருத்துவருக்கு அனுப்பியிருக்கோம். சில நேரம் பொது மருத்துவர் வந்து இந்த மாதிரி பல் பாதிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட அனுப்புவாங்க. ஆகவே 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து அந்த ஈறு நோய்ங்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டு வேளைக்கும் பல் துலக்கணும், காலையிலையும் துலக்கணும், இரவும் துலக்கணும். கொஞ்சம் வெந்நீரில் உப்பு போட்டு வாயை கொப்பளிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங், இந்த புகைப்பிடித்தல் என்ன பண்ணும் அப்படின்னா ஈருக்கு போகிற அந்த ரத்தத்தை வந்து குறைச்சிரும். அதனால் இப்போ எப்படி ஹார்ட்டுக்கு வந்து ரத்தத்தை போகிறத குறைக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, நிக்கோட்டின் போயிட்டு நிக்கோட்டின் வில் ரெடியூஸ் த பிளட் சப்ளைன்னு சொல்லுவோம் டு த ஹார்ட். அதே மாதிரி பல்லுக்கு போகிற அந்த ஈருக்கும் உள்ள ரத்த ஓட்டத்தை வந்து குறைக்கிறதுனால கொஞ்ச நாளில் பற்கள் வந்து ஆடி விழ ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து சரியான வாய் பராமரிப்பு இல்லாதது, சர்க்கரை நோய், அதுக்கப்புறம் அந்த புகையில், இது மூணு இருந்ததுன்னா பற்கள் வந்து அதிகமாக பாதித்து கொஞ்ச நாளில் வந்து பல்லு ஆடி விழுந்து பல்லே இல்லாமல் போயிடும். ஒரு கட்டத்தில் வந்து எங்கள்கிட்ட வந்து பல் கட்டி கொடுங்க, நாங்கள் இம்ப்ளான்ட் போட்டுக்கிறோம், ஸ்க்ரூ போட்டுக்கிறோம் அப்படிம்பாங்க. இந்த ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கும் சக்கரை வியாதி இருக்கவங்களுக்கும் இம்ப்ளான்ட் கூட போட முடியாத அளவுக்கு வந்து உள்ளே இருக்க எலும்பை தாங்கி பிடிக்கிற அந்த எலும்பு இருக்குல்ல, பல்லை தாங்கி பிடிக்கிற எலும்பு கூட அரிச்சிட்டு போயிடும். அதனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கணும்.
அதே போல் வந்து இந்த வேர் சிகிச்சை அப்படின்னு சொல்கிறீங்க மேடம், அதோடு இல்லாமல் இந்த பல் சீரமைப்பு பண்ணக்கூடிய ஒரு விஷயம், இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன்.
முன்பொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பல் மருத்துவர்னா போனோடனே பல்லை எடுத்துருவாங்க. இப்போ வந்து நாங்கள் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. இப்போ என்ன பண்ணுறோன்னா ஈர் நோய்க்கு ஈர் சிகிச்சை செய்து அந்த பல்லை வந்து எப்படியாவது காப்பாற்றணும்னு பார்க்குறோம். அதே மாதிரி சொத்தை பற்களுக்கு என்ன பண்ணுவோம்னா நல்லா ஆழமாக குடஞ்சி அந்த பல்லுக்குள்ளே இருக்க நரம்புகளை மட்டும் எடுத்துக்கிட்டு பற்களை அப்படியே வச்சு அது மேலே ஒரு ஃபில்லிங் மாதிரி பண்ணிவிட்டு மேலே ஒரு தொப்பி மாதிரி போட்டுருவோம், க்ரௌன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் அந்த வேர் சிகிச்சை பண்ண பல் வந்து ரொம்ப நாளத்துக்கு சாதாரண பல் மாதிரியே அவங்க வச்சு கடிச்சு கூட சாப்பிட்லாம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா பல் சீரமைப்பு, சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய பேர் பல் வந்து கொஞ்சம் கோணல் மானலாக முளைத்திருக்கும். அதை வந்து இப்போ முன்னாடியெல்லாம் அதை பற்றி நிறைய குழந்தைகள் வந்து அதை பற்றி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறதில்ல. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தான் அம்மா அப்பா கிட்ட சொல்லி என் பல்லை சரி பண்ணி விடுங்கன்னு கிளினிக் கூட்டிகிட்டு வராங்க, அங்கேயுமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவோம், அது கிளிப்பு போட்டு சரி பண்ணிக்கலாம். அந்த பல் வந்து முக சீரமைப்பு, பல் சீரமைப்பு செஞ்சால் முகமே வந்து நல்லா மாறிடும், நல்லா அழகூட்டும், நல்லா வந்து இப்போ தாடை வளர்ச்சி வந்து சில பேருக்கு வந்து கீழ்த்தாடை வளராமல் இருக்கும் அல்லது மேல் தாடை வளராமல் இருக்கும். அதை வந்து 10 வயசில் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ஒரு மயோ ஃபங்க்ஷனல் அப்ளையன்ஸ்னு ஒன்று போடுவாங்க, அது போட்டால் எந்த தாடை வந்து குறைவாக இருக்கோ அதை வந்து வளர வைக்கலாம். அந்தளவுக்கு வந்து நம்ம இயற்கையான முறைகளை பயன்படுத்தி அதை வளர வச்சு முகத்தை வந்து நேராக கொண்டு வரதுக்கான அந்தளவுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு.
இது அந்த பல் கிளிப்பு போகிறதுன்னு சொன்னீங்க மேடம், அது வந்து குறைஞ்சபட்சம் எத்தனை வயசுலேருந்து அவங்க வந்து போடலாம், அது எந்த அளவுக்கு அதை பாதுகாப்பாக வச்சுக்கணும்?
இப்போ வந்து குழந்தை விரல் சப்புது, பல்லு கொஞ்சம் எத்திட்டு வருது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவாங்க. ஒரு 4 வயசு வரைக்கும் நம்ம அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் 4 வயசுக்கு மேலே அந்த குழந்தைக்கு அந்த பழக்கம் இருக்குது, நாக்கை துருத்துறாங்க இல்லை விரல் சப்பிக்கிட்டே இருக்குன்னா அந்த தாடையோட, அதாவது ஃபஸ்ட்டு வந்து பல்லோட பொசிஷன் மாறும், பல் கொஞ்சம் நீண்டுட்டு வரும், அதுக்கப்புறம் அது தாடையோட அந்த பொசிஷனை மாத்துறப்ப நம்ம உடனே கிளிப்பு போட்டு ஆகணும். அப்போ வந்து ஒரு 5-6 வயசுங்களுக்கு குழந்தைங்களுக்கு நம்ம கிளிப்பு போட முடியாது, ஏன்னா அவங்க கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஒரு 10 வயசுலேருந்து நம்ம போடலாம், கல்ட்டி மாட்டுற மாதிரி போட்டு. இப்போ வந்து விரல் சப்புறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அப்ளையன்ஸ் இருக்குது, ஒரு கிளிப்பு போட்டாங்கன்னா அந்த கம்பி மாதிரி இருக்கும், இவங்க வந்து விரல் சப்ப முடியாத அளவுக்கு இருக்கும். நாக்கு துருத்துறாங்கன்னா அதுக்கு ஒரு அப்ளையன்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து 11-12 அந்த மயோ ஃபங்க்ஷன் அப்ளையன்ஸ்னு போடலாம். பெர்மனெண்ட்டாக நம்ம கிளிப்பு போடணும்னா 13 வயசுக்கு மேலே, அதாவது பால் பல்லெல்லாம் விழுந்து அடல்ட் டென்டிஷன், பெரியவங்களுடைய பல் முளைக்கிறப்ப அந்த பெர்மனெண்ட் கிளிப்புன்னு போட்டு நம்ம வந்து அழகு சீரமைப்பு பண்ணலாம்.
இப்போ பொதுவாக பெரியவங்களுக்கு சொன்னீங்க மேடம், குழந்தைகள் கூட வந்து பல் பற்றி அது எந்த அளவுக்கு அவங்க பராமரிப்பு பண்ணால் நல்லாயிருக்கும் அதை பற்றி விரும்புது?
அதான் முன்பு சொன்ன மாதிரியே வந்து இப்போ ஃபீடிங் பாட்டில், அந்த பால் பாட்டிலில் வந்து நீங்கள் பால் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பால் குடித்தது உடனே வந்து ஒரு கொஞ்சம் வெந்நீர் ஆற வச்ச வெந்நீரை வந்து அந்த பால் பாட்டிலே கொடுத்து கொஞ்சம் குடிக்க வைக்கணும். ரொம்ப சின்ன குழந்தை 1 வயசு, 1.5 வயசு, 2 வயசு வரைக்கும் அப்படின்னா காட்டனை வந்து கொஞ்சம் சலைன் வாட்டரில் கொஞ்சம் தொட்டு தொடச்சி விடலாம். அந்த அவங்க வந்து ப்ரஷ் பண்ண முடியாது அந்த வயசில். ஒரு கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களும் ஒரு 2-2.5 வயசு ஆனால் ப்ரஷிங் பண்ணிக்க சொல்லலாம். அவங்களால ப்ரஷ் பண்ண முடியலன்னா பேரண்ட்ஸ் பண்ணி விடலாம். முடிஞ்சளவு வந்து அந்த சாக்லேட், அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டிக்கி ஃபுட் இருக்குல்ல, சாக்லேட்டு பிஸ்கெட்ஸு அந்த மாதிரி இதை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கணும். ஏன்னா அந்த பல்லில் போய் ஒட்டுற மாதிரி இருக்குது, ஸ்டிக்கி ஃபுட்டுன்னு சொல்லுவோம், அதுதான் வந்து அந்த சொத்தை பல்லை வந்து உண்டாக்குறதுக்கு உள்ள இது இருக்கும். அதே மாதிரி இரவு வந்து எப்போவுமே பல் துளக்கி விட்டு ஒரு கொஞ்சம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஸ்வீட் சாப்பிடுவாங்க, கண்ட நேரத்தில் ஸ்வீட் சாப்பிடுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். இரவு வந்து எப்போவுமே பல் துளக்க வேண்டிய பழக்கம் வந்து அது பெற்றோர்கள்ட்டையும் இருக்கணும். அதுலேருந்து அப்படியே வந்து அந்த குழந்தைங்களுக்கும் அவங்களும் அப்படியே அவங்களே பராமரித்து விடணும். கொஞ்ச நாள் பழக்கப்படுத்தினாங்கன்னா அப்புறம் அது வந்து கண்டினியூஸ் ஹேபிட்டாக வந்துடும். வீட்டில் இருக்கப்போ எப்பயாவது ஸ்வீட் சாப்பிட்டாங்க அப்படின்னா நம்ம சொல்லலாம், நல்லா வந்து கார்கிள் பண்ணிக்கோங்க, நல்லா வாய் கொப்பளிச்சுக்கோங்க, இல்லைனா பல் விளக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். மெயினாக வந்து பல்லில் வந்து அந்த ஃபுட்டு போய் ஸ்டிக்கிங் சொல்கிறோம், ஒட்டிக்கிற மாதிரி இப்போ பிஸ்கட்டோ சாக்லேட்டோ அந்த மாதிரி போய் ஒட்டுறது தான் அந்த சொத்தை பல் வர்றதுக்கு காரணம். அதை வந்து நம்ம தவிர்த்துக்கணும்.
மேடம், இப்போ வந்து இந்த வாய் புற்றுநோய் ஏற்படக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து பல்லுக்கும் தொடர்பு உண்டா, அதை பற்றி சொல்லுங்களேன்.
கட்டாயம் வந்து தொடர்புண்டு. என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் வந்து பல் மருத்துவர் தானே, நீங்கள் ஏன் வந்து வாய் நலன் பற்றி அதிகமாக பேசுகிறீங்க அப்படின்ட்டு. அது காரணம் என்னென்னா வாயை வந்து அதிகமாக பார்க்குறது நாங்கள் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிட் டயத்தில் எல்லோரும் மாஸ்க் வந்து போடுன்னு சொல்லுவாங்க, நாங்கள் மட்டும்தான் மாஸ்க்கை கலட்டி சொல்லிவிட்டு அந்த பேஷண்ட்டோட வாயை பார்ப்போம். அதே மாதிரி நாங்கள் படிக்கிறப்பையே, பல் மருத்துவர்கள் படிக்கிறப்பையே ஓரல் பெத்தாலஜி, ஓரல் மெடிசன், அதாவது வாய் தொடர்பான அனைத்து நோய்கள், அதுக்குள்ளே எக்ஸ்ரே, அதுக்குள்ளே என்னென்ன டிசீஸு, மற்ற மருத்துவர்களோட நாங்கள் அதிகமாக, இப்போ யூஜியில் ஒரு 5 வருஷம் படிக்கிறோம், அதுக்கப்புறம் பிஜியில் ஒரு 3 வருஷம் படிக்கிறப்ப அதிகமான அந்த வந்து வாயோட எக்ஸ்போஷர் வந்து எங்கள்கிட்ட தான், நாங்கள் தான் அதிகமாக பார்ப்போம். அதனுடைய நோய்கள் வந்து எங்களுக்கு நிறைய தெரியும், ஓரல் பெத்தாலஜி நாங்கள் நிறைய படிச்சிருக்கோம். அப்போ மற்ற இடத்துல உள்ள புற்றுநோய்க்கும் வாயில் என்ன இருக்குது அப்படிங்கிறது எங்களால் பார்த்தா ஓரளவு கண்டுபிடிக்க முடியும். ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்கே, ஏதோ ஒரு சத டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தான் அதிகமாக தெரியும். அதனால் பல் மருத்துவர்களுக்கும் வாய் புற்றுநோய்க்கும் வந்து கட்டாயம் வந்து தொடர்பு உண்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் புகையில போடுறவங்க அல்லது வந்து ஏதாவது பான்பராக போட்டால் தான் கேன்சர் வரும் அப்படின்னு முன்னாடி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ எப்படி இருந்தால் கூர்மையான பற்கள், வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு லேடி பேஷண்ட் வராங்க, ஒரு 40 இயர்ஸ், அவங்களுக்கு வந்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, 2 பல் சொத்த பல், அந்த பல்லு போய் குத்தி நாக்கில் ஒரு பக்கம் கேன்சர் வந்து கன்ஃபார்ம் ஆகி இப்போ வந்து அவங்க வந்து ரேடியேஷன் தெரப்பி அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க, கதிரியக்க சிகிச்சைக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமே இல்லை, அவங்க சொல்கிறாங்க நான் எந்த தப்புமே பண்ணலையே, எனக்கே இது வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அந்தளவுக்கு வந்து கூர்மையான பற்கள் வந்து மிக மிக அவசியம். அந்த கூர்மையான பற்களை கண்டுபிடிப்பது வந்து மற்ற பொது மருத்துவர்கள் கண்டுபிடித்தாலும் பல் மருத்துவர்களுக்கு தான் தெரியும், அந்த பல்லை வந்து தேய்ச்சி விடணுமா, ஷார்ப் டீத்தை வந்து கிரைண்ட் பண்ணி விடணுமா, இல்லை பல்லை எடுத்துடணுமா, இல்லை வாயில் எங்கேயாவது குத்துனுச்சுன்னா புண்ணு. இப்போ அந்த கடைசி பல்லு வேறு கிராஸாக முளைச்சி வருது நிறைய பேருக்கு, அது போய் கடிக்கிறப்ப கன்னத்தில் வந்து சதை வந்து மாட்டி அது சில நேரம் இன்ஃபெக்ஷன் ஆகும். அதே மாதிரி புகையிலையை பயன்படுத்துவது வந்து கிராமத்தில் பெண்கள் மத்தியில் அதிகமாக இருக்குது. அவங்கள்ட்ட போய் நான் நிறைய இந்த முகாமுக்கெல்லாம் போகிறப்ப நீங்கள் ஏன் புகையிலை பயன்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிற ஒரே காரணம் பல்லு வலிக்காக வைக்க ஆரம்பித்தோம், அதுக்கப்புறமா வந்து எங்களால் விட முடியல. சரி அதை விட்டுருங்க, நாங்கள் தான் பல் மருத்துவர் நிறைய பேர் இருக்கமே அப்படின்னா அதை விட்டால் திருப்பி பல் வலிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன், புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் பல் மருத்துவ பிரிவுக்கு வாங்க, நான் அது என்னென்னு பார்த்து அந்த சொத்தை பல்லை எடுத்து விடுகிறேன், ஆனால் நீங்கள் அதை திருப்பி வந்து புகையிலே போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கிராமத்து மக்களுக்கு வந்து கட்டாயமாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒருத்தர்கிட்ட போய் ஒருத்தர் அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க, எனக்கு வந்து பல் வலிக்கு இந்த கொஞ்சம் புகையில வச்சுப்பாரு அப்படின்னு ஆரம்பிக்கிற பழக்கம் அவங்களால வந்து விட முடியல, அது வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகி போயிருது. அதனால் வந்து அந்த புகையிலை தவிர்த்துக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து திருமணத்துக்கு முன்பு வந்து வீட்டுக்கு தெரியக்கூடாது, அந்த பொண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு வந்துட்டு பல்ல க்ளீன் பண்ண வராங்க. என்னென்னு பார்த்தா பான் யூஸ் பண்ணுறாங்க, அந்த பான் பிராகு சைனி கைனி நிறைய ஐட்டம் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணால் அந்த ஈறுகளெல்லாம் அந்த கரைச்சிட்டு போய் பல்லு வரைக்கும் போய் வேறு வரைக்கும் ரொம்ப சொத்தையாகி வந்துடுது. ரொம்ப வேதனையான விஷயம் என்னென்னா, போன தலைமுறை வந்து புகையிலை பெண்கள் பயன்படுத்துகிறாங்க இப்போ அது இல்லை அப்படின்னு நினச்சோன்னா, ஆண்கள் கிட்ட குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இந்த பான்பராக கலாச்சாரம் புதிதாக உருவெடுத்து வந்திருக்கிறது. இது ரொம்ப ஒரு மோசமான நிலைமை தான் சொல்லணும். அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, தனிமையில் ரொம்ப நேரம் வேலை செய்கிறது, நான் வந்து டிரைவராக இருக்கேன், லாரி டிரைவராக இருக்கேன், ரொம்ப லாங்கில் போவோம், நைட்டெல்லாம் முழிச்சு கண் முழிச்சு வேலை செய்கிறோம், அதுக்காக வந்து அந்த பான்பராக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவே வந்து ஒரு 20-30 வருடங்கள் கழித்து பார்த்தோமேனால் அது வந்து அவங்க உடல் நலத்துக்கு மிகவும் வந்து கேடு விளைவிக்கிறது. நிறைய பேருக்கு புற்றுநோய் வந்து நாங்களே வந்து டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பாசிட்டிவ் ஆகி அப்புறமா வந்து தஞ்சை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பியிருக்கோம். அப்போ ரொம்ப வேதனையாக இருக்கும், நம்மளால் எதுவும் பண்ண முடியல அப்படின்ட்டு. இதை வந்து என்ன பண்ணுறது, நம்ம வருமுன் காப்பது மட்டும்தான் இதுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட், வேறு ஒன்றும் கிடையாது.
மேடம், எந்த பழக்கமே இல்லை ஆனால் வந்து வாய் புற்றுநோய் வந்திருக்கு, அந்த பல்லு கூர்மையாக இருக்கிறதுனால அது வந்துச்சு அப்படிங்கிறீங்க, அந்த கூர்மையான பல்லு அப்படிங்கிறத எப்படி வந்து கண்டுபிடி தெரிஞ்சிக்கிறது, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன்.
கூர்மையான பல் வந்து கட்டாயம் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் உணர்த்தும், ஒன்று நாக்கில் பட்டு அது வந்து புண்ணாகும், அல்லத்தில் கண்ணத்தில் படும், எங்கேயாவது ஒரு படும். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லோக்கலாக மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்கி போடுறது, இல்லைனா வந்து தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு ஒரு மல்டி விட்டமின் மாத்திரை வாங்கி போடுறது, இல்லைனா பி காம்ப்ளெக்ஸ் போடுறது. இப்படி தான் பேஷண்ட் எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, ஏப்பா ஒரு கூர்மையான பல் இருக்கே அதை வந்து மருத்துவர்கிட்ட காமிச்சு அந்த பல்லை சரி பண்ணணும், அதுதானே குத்துது, நல்லா தெரியும் அவங்களுக்கு இந்த பல் குத்தி தான் நாக்கில் புண்ணு வருதுன்னு. ஆனால் வந்து பல் மருத்துவர்கிட்ட போகிறது கிடையாது. என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கங்கே லோக்கலில் இருக்க மெடிக்கலில் காமிச்சு முடிஞ்சளவுக்கு அந்த வலி வருவதை வந்து குறைப்பதற்கான வழி வேலைகளை செய்கிறாங்க. ஒரு ஜெல்லு தடவி அவங்க கொடுக்குறாங்க, ஜெல்லு கொடுக்குறாங்க மெடிக்கலில், அந்த ஜெல்லை தடவிக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை தர்றாங்க, இல்லைனா ஒரு வலி ஊசியை போட்டுக்கிறாங்க. இப்படியே பண்ணி அந்த நாக்கோட அந்த புண்ணு வந்து ஆரம்ப கட்டத்துலேயே நம்ம பார்த்துருந்து அந்த கூர்மையான பல்லை எடுத்திருந்தாலோ அல்லது அதை கிரைண்டிங் அதை தேய்த்து விட்டுருந்தோமானால் அந்த புண்ணு வந்து ஆறியிருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, பல் மருத்துவர்களிடம் வருவதில்லை. இவங்க இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை பண்ணுறாங்க, அந்த வலியை மட்டும்தான் குறைக்கிறாங்களே தவிர வலி குறைஞ்சிருது, அந்த நேரத்துக்கு குறையும். ஆனால் அந்த நோய் என்பது வந்து அந்த ஃபஸ்ட்டு அல்சர்னு சொல்லுவோம், ஃபஸ்ட்டு அல்சராக இருக்கும், அதுக்கப்புறம் அது கொஞ்சமாக லாங் ஸ்டாண்டிங் அல்சர், நான் ஹீலிங் அல்சர்னு சொல்லுவோம், ஆறாத புண், ஆறாத புண்ணாக அது மாறும்பொழுது அப்போ தான் நம்மள்ட்ட வர்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பல் மருத்துவர்கிட்ட அவங்க வர்றதே கிடையாது. குறிப்பாக வந்து இப்போ மருத்துவக் கல்லூரியில் அவங்க வர்றாங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜில் தான் வர்றாங்க பேஷண்ட்டே. பார்த்தீங்கன்னா பாதி நாக்கு போயிடும், கீழெல்லாம் நெருக்கட்டி போயிடும், இந்த பக்கம் ஆப்போசிட் சைட்லலாம் போயிடுது, அந்த கட்டத்தில் தான் எங்கள்கிட்ட வராங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வாயில் சின்ன பிரச்சனைனா யாருமே பல் மருத்துவரை அணுகுவதில்லை, அவங்க மெடிக்கல் ஷாப்பில் போயோ எங்கேயோ போய் மாத்திரை வாங்கி போட்டுக்கிறாங்க. இப்போ வாயில் ஒரு புண்ணு வருது, இல்லை வந்து ஏதோ ஒரு சின்னதாக ஒரு கட்டி இருக்குன்னா முதல்ல அதை வந்து கை வைத்தியம் பண்ணுறாங்க. நிறைய பேர் இந்த யூடியூப்பில் பார்த்து அதில் கொடுக்குற வைத்தியம்லாம் பண்ணுறாங்க, அப்புறம் மாத்திரை வாங்கி போடுறாங்க. அதன் பிறகு வந்து ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் ரொம்ப நாள் கழித்து அவங்க இதிலெல்லாம் வழியெல்லாம் பொறுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு பொது மருத்துவர், அவங்களுடைய ஒரு குடும்ப நண்பரோ யாரோ ஒரு மருத்துவர் அவங்கள்ட்ட போகிறாங்க. அவங்க பார்த்துட்டு தான் வாயில் ஏதோ ஒரு கட்டி வருது அல்லது ஒரு புண் ஆறாமல் இருக்குதுன்னு சொல்லி எங்கள்கிட்ட அனுப்புகிறாங்க, பல் மருத்துவர்கிட்ட அனுப்புகிறாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, அதை பார்த்துட்டு தேவைப்பட்ட பயாப்சி சதை டெஸ்ட் அந்த மாதிரி பண்ணுவோம். அப்போ அதில் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும், என்னடா அப்படி வந்திருக்கே, சில பேருக்கு ரொம்ப இளம் வயதுலேயே வந்துடுது. அதன் பிறகு நாங்கள் வந்து ஆங்காலஜிக்கு அனுப்புவோம், அதாவது புற்றுநோய் சிகிச்சை மையத்துக்கு அனுப்புவோம். அங்கே வந்து அவங்க வந்து ரேடியேஷன் கீமோ தெரப்பி அந்த மாதிரிலாம் கொடுத்து சரி பண்ணுறாங்க. ஆகவே நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகளை ஒன்று பொது மருத்துவர்கிட்டையே சீக்கிரமாக போய் காமிக்கலாம், வாயில் ஏதாவது தொந்தரவு இருந்தால் அவங்கள்ட்ட போய் காமிச்சா அவங்க எங்கள்கிட்ட ரெஃபர் பண்ணுவாங்க பல் மருத்துவர்கிட்ட. அப்படி இல்லை என்றால் அவங்களுக்கு தெரிந்த அருகிலுள்ள இப்போ எல்லா ஆரம்ப சுகாதார நிலையத்திலையுமே வந்து பல் மருத்துவர்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் வாயை காமிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சுய வைத்தியத்தையோ மற்றதையோ நம்பாமல் ஆரம்ப காலகட்டத்திலே பல் மருத்துவரை அணுகினால் அல்லது பொது மருத்துவர் மூலமாக பல் மருத்துவரிடம் வந்தால் நாம் சில நோய்களை எளிதில் தவிர்த்து விடலாம் அல்லது குணப்படுத்தி விடலாம்.
மேடம், இப்போ வந்து நீங்கள் பல் துறையில் வந்து நீங்கள் மருத்துவராக இருக்கீங்க, மக்களிடையே என்ன மாதிரியான ஒரு விழிப்புணர்வு இருக்கணும், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் மேடம்.
இப்போ வந்து அரசு மருத்துவமனைக்கு வர்ற நோயர்களை சக்கரை நோய் இருக்குல்ல அந்த நோட்டை கொண்டு வந்தீங்களா அப்படின்னு நான் கேட்பேன். பல்லு தானே, அதனால் நான் நோட்டை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படிம்பாங்க. அதே மாதிரி அந்த பல்லுக்கும் அந்த சர்க்கரை நோய் அதிகமாக இருந்ததுன்னா பல்லு மேலே வந்து ஈறுகளில் கட்டி கட்டியாக வரும், அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சலாம். அந்த பேஷண்ட் வந்து ஒரு நார்மலாக ஒரு மாத்திரை சாப்பிடுவாங்க, திடீர்னு பல்லு மேலே ஒரு கட்டி வருதுன்னா திடீர்னு சுகர் அதிகமாயிருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி இருதய நோயர்கள் வந்து சில மாத்திரைகள் சாப்பிடுவாங்க, அது வந்து ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்காக நம்ம கார்டியாலஜிஸ்ட்டு கொடுப்பாங்க. இப்போ பேஷண்ட்டுக்கு பல்லு எடுக்கணும் அப்படின்னா நாங்கள் வந்து அந்த கார்டியாலஜிஸ்ட்கிட்ட பேஷண்ட்டை காமிச்சு 5 நாள் குளோபிட்ரோஜல் ஆஸ்பிரின்னு மாத்திரை இருக்கும், அது 5 நாள் நிப்பாட்டிட்டு தான் பல்லு எடுக்கணும். அப்போ தான் ரத்தம் உறையும் தன்மையும் அதுக்கு வரும். அது வந்து பேஷண்ட் என்ன சொல்லுவாங்க, இது பல்லு தானே, அது வந்து ஹார்ட் அப்படிவாங்க. அப்படி கிடையாது, பல்லும் வாயில் இருக்குது, அந்த வாய் வந்து உடலில் இருக்கிறது. பல் வந்து உடலுடைய ஒரு அங்கம், உடலை எது பாதித்தாலும் பல்லை பாதிக்கும், பல்லை எது பாதித்தாலும் உடல் பாதிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்கள, அவங்களுடைய வாயில் ஈரில் நிறைய கிருமி இருந்தால் அவங்களுடைய வயிற்றில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எடை குறைவாக இருக்கும் அப்படின்னு இப்போ வந்து நிறைய ஃபைண்டிங்ஸ் சொல்கிறாங்க. சர்க்கரை நோய் என்ன சொல்கிறாங்கன்னா, சர்க்கரை நோயால் ஈறு நோய் வரும், ஈறு நோயால் சர்க்கரை நோய் வரும், ரெண்டு போத் ஆக்சிலரேட் ஈச் அதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கு பிறகு முட்டி வலி, வாயில் ஏதாவது கிருமி இருந்ததுன்னா அது வந்து முடக்குவாதத்தில் வந்து விட்டுவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கிட்னியில் வந்து இன்ஃபெக்ஷன் வரும் அப்படிங்கிறாங்க. பல்லில் ஏதாவது கிருமி இருந்ததுன்னா தொண்டையை போய் பாதித்து அது வழியாக இருதயத்தை, ரூமாட்டிக் ஹார்ட் டிசீஸ், ரூமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் வந்து பல் வாய் என்பது உடலில் ஒரு அங்கம். மக்கள் வந்து இதை புரிந்து கொண்டு காலை இரவு இரு வேளையும் வந்து கட்டாயம் வந்து பல் துளக்க வேண்டும், வாயை நல்லா வந்து சுத்தமாக வைத்துக்கொள்ளணும். ஆரம்பத்திலேயே ஒரு சொத்த பல் இருந்தால் உடனே பல் மருத்துவத்தை போய் அதை அடைச்சிக்கலாம். அப்புறம் வந்து வேறு எந்த பழக்கம் எதுவுமே வச்சுக்கக்கூடாது. இப்போ இந்த பான்பரகு போடுறது இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் புகையில பயன்படுத்துறது, சில பேர் மூக்கு பொடியே வாயில் வைப்பாங்க, சில பேர் வந்து இந்த பாக்கு நிறைய நிஜாம்பாக்கு மட்டும்தான் போடுறேன் அப்படிம்பாங்க, எந்த பாக்குமே வச்சுக்கக்கூடாது. இளைஞர்கள் நிறையா விதமான அந்த புகையிலை சம்மந்தப்பட்ட பொருட்களை எல்லாம் வாயில் வைக்கிறாங்க, அது வந்து மிகவும் வந்து கேடு விளைவிக்கிறது. அதனால் வந்து எப்படி வந்து நீங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு பொது மருத்துவர்களை போய் பார்க்கிறீர்களோ அதே போல் பல் ஆரோக்கியத்திற்கு வாய் நலத்திற்கு வந்து பல் மருத்துவர்களை அணுக வேண்டும்.
ஆனால் இப்போ வந்து முன்ன உள்ள காலகட்டத்துக்கும் இப்போ உள்ள காலகட்டத்துலேயும் நவீனமயமான பல் சிகிச்சை முறைகள்லாம் என்னென்ன இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன்.
முன்னாடி வந்து பல்லெல்லாம் எத்திக்கிட்டு இருந்ததுனா அப்படியே விட்டுருவாங்க, இப்போ வந்து பல்லுக்கு கிளிப்பு போட்டு சரி பண்ணிக்கிறோம். அடுத்து சொத்தை பல் வந்தால் முன்னாடி ஊசி போட்டு பல் டாக்டர்லாம் எடுத்து விட்ருவாங்க வலி தீர. இப்போ வந்து வேறு சிகிச்சைன்னு செய்து அந்த பல்லை நம்ம காப்பாற்றிக்கிறோம், மேலே கவர் போட்டுக்கிறோம். இப்போ நடுவில் ரெண்டு பல் இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்க ரெண்டு பல்லை சப்போர்ட் எடுத்து ஃபிக்ஸட் பார்ஷியல் டென்ச்சர் அப்படின்னு ஒரு செயற்கையான பல் கட்டுற முறை வந்திருக்கிறது. அதுவுமே இல்லை அப்படின்னா இம்ப்ளான்ட்னு ஒன்று இருக்கும், அதாவது பல் பதியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்படி நம்ம வந்து நாற்று உள்ள பதியம் நடுறோமோ அதே மாதிரி வந்து வேர், செயற்கையான ஒரு வேர் மாதிரி இருக்கும் இம்ப்ளான்ட், அதை வந்து போனுக்குள்ளே போட்டு ட்ரில்லிங் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பல் கட்டிக்கலாம். இப்போ சுத்தமாக ஒருத்தவங்களுக்கு பல்லே இல்லை அப்படின்னா 4 பக்கம் ஸ்க்ரூ போட்டு, மேலே 4 ஸ்க்ரூ, கீழே 4 ஸ்க்ரூ போட்டு சொந்தமாக அழகாக பல்லே வச்சு அவங்க வந்து கடித்து சாப்பிட்ற அளவுக்கு, ஏன்னா வந்து கடித்து சாப்பிட்டா தான் சத்தான உணவுகள் பொருட்கள்லாம் நம்ம வந்து உடம்புக்கு போய் சேரும், அப்போ தான் அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க, அப்போ தான் செரிமானமே ஆகும். அதனால் வந்து அந்த சத்தான உணவுகளை சாப்பிடுவதற்கு பல் மிகவும் அவசியம். அந்த பற்களை வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு இப்போ நிறைய வழிமுறை வந்திருக்கு. அப்படி இழந்து விட்டோம் என்றாலும் இந்த இம்ப்ளான்ட் அந்த மாதிரி போட்டு நம்ம வந்து பற்களை வந்து கட்டிக்கொள்ளலாம்.
பல் மருத்துவம் அப்படிங்கிற வகையில் பல்லுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, அதே நேரம் அதோட ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணக்கூட விதமும், எந்த அளவுக்கு நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்திற்கு பல்லும் அவசியம், நம்ம எந்த அளவுக்கு தூய்மையாக வச்சுக்கிறதோட இல்லாமல் உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி பல்லுகளையும் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற பல தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்துக்கொண்டிய மேடம், புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம்.
பல் சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல் பராமரிப்பு குறித்து கேட்டமைக்கு புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பல் மருத்துவ சிகிச்சை துறை சார்பாக எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இதுவரை பல் மருத்துவம் பற்றியும் வாய் நலம் குறித்தும் பல தகவல்களை வழங்கிய டாக்டர் அருணா காவேரி அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உடன் உரையாடியவர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950. மீண்டும் தெரிவிக்கப்படுகிறது, 6380077950 என்ற எண்ணிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.